உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைய பண்ணுகிற தேவ ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி கோணனானவைகளை எல்லாம் நேராக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா, நான் பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு இறைச்சல் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட போது, அதுவரை ஜீவன் உள்ள உம்முடைய வார்த்தைகளை கேட்ட போது, உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் அடைந்து கால் ஊன்றி சேனையாய் ஆண்டவரே நின்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பிப்பீராக, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பிப்பீராக, இந்த வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பிப்பீராக, உயிரடைய பண்ணுவீராக. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று எழுதப்பட்டு, நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத எங்கள் தேவனாகிய கர்த்தா, நீர் எங்களை நேசிக்கிறையா, நீர் எங்களோடு இருக்கிறையா, நீர் எங்களை வாழ வைத்திருக்கிற தெய்வமையா, எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை தந்திருக்கிற தெய்வமையா, எங்களை சந்திப்பீரா, இப்படி வார்த்தையினாலே எங்களை சந்தியுங்கள். தீர்க்க தரிசனங்களிலும் மேலான சொல்லப்பட்ட எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உள்ளான மனிதன் உயிரிழக்கும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா, பலம் அடையட்டும் என்று மன்றாடுகிறோம், ஸ்திரப்படட்டும் என்று மன்றாடுகிறோம். கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், நிலைநிற்பதாக இயேசுவின் நாமத்தில். அவவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக. ஆவியானவரே, You take your control. Lead us. Thank you, Holy Spirit. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவர், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கிருபையாய் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நாம் உட்கார். நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 22 அதிகாரம் 22 அதிகாரம் 23 24 வசனத்தை நாம் கவனிப்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 23 24.
அப்பொழுது அவர்கள், நம்மை யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றையும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று.
22 அதிகாரம் 23 24. சாரி, 32 33.
நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இங்கு பேதுருவை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் வாசிக்கிறோம், வாசிக்க கேட்டோம். இதனாலே நான் உங்களோடு பின்மார்க்கமும் மனம் திரும்புதலும் என்ற தலைப்பில் உங்களோடு சில காரியங்களை பேசலாம்னு சொல்லி விரும்புகிறேன். பேக்ஸ்லைடிங் அண்ட் த ரியல் ரிபென்டன்ஸ், பின்மார்க்கமும் மெய்யான மனம் திரும்புதலும். பேதுரு பார்த்து ஆண்டு சொன்னார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுழகினால புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். சாவிலும், அதாவது மரணத்திலும் காவலிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். இப்படி சொன்ன போதுதான் இயேசு பேதுரு பார்த்து சொன்னார், இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்பே மூன்று முறை, மூன்று தடவைகள் நீ என்னை மறுதளிப்பான். பேதுரு சொன்ன வார்த்தைக்கும் ஆண்டவர் சொன்ன மறுமொழிக்கும் நிறைய வித்தியாசம். சாவிலும் காவலிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று பேதுரு சொல்றார். ஆனா இயேசு சொல்றார், இன்றைக்கு சேவல் கூறுவதற்கு முன்பே நீ என்னை மூன்று தரை, மூன்று முறை மறுதளிப்பாய் என்று சொன்ன. அப்படியே இயேசு சொன்னபடியே பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்து தீர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது 22 அதிகாரம் 55 வசனத்தின்படி,
அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான்.
சரி, பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். சரி, கொஞ்சம் முன்ன தான் சொன்ன, சாவிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன்னு சொல். ஆனால் அன்று இரவே ஆண்டவர் இயேசுவை விட்டு பின்வாங்கி அவன் இருக்கக்கூடாத இடத்திலே இருந்ததும் அல்லாமல் போகக்கூடாத தூரத்துக்கும் அவன் போயிட்டான். ஒரே இரவுல ஒரே நாள்ல நடந்த சம்பவம், சாவிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் ஆண்டவர். ஆனால் அந்த இரவு பேதுரு வேதவசனம் சொல்றது, தூரத்திலே போய் தூரத்திலே இயேசுவை பின்சென்றார். இயேசுவோடு இருந்தவர், இயேசுவோடு உட்கார்ந்திருந்தவர், இயேசுவோடு நடந்தவர், கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இயேசுவை பின்பற்றினோம், இயேசுவுக்கு பின் சென்றவன், என் பின்னே வாழ்ந்து ஆண்டவர் அழைத்த போது, கலிலேயா கடலிலே வைத்து அழைத்த போது இயேசுவை பின்பற்றினவன், இப்போ ஒரு டைம் வந்தது அவன் பின்வாங்கி தூரத்தில் இயேசுவை பின் சென்றான். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், சேவகர்கள் நடுவிலே அவன் உட்கார்ந்தான். அவன் இருக்கக்கூடாத ஒரு இடம் இது, அவன் இருக்கக்கூடாத ஒரு கூட்டம் அது. இயேசுவை விட்டு பின்வாங்கினான். அடுத்த வசனம் சொல்றது, அவன் சேவகர் நடுவிலே உட்கார்ந்தான் சொல். சோ இயேசுவோடு வாழ்ந்தவன், இயேசுவை பின்பற்றின பேதுரு ஒரு கட்டம் வந்தபோது இயேசுவை விட்டு பின் வாங்கினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் சீசர்களிலே மிக பிரதானமான, எல்லாரும் பார்க்க இயேசு அவனை அதிகமாக நேசித்தார். ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 21 வசனத்தில் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், யோனாவின் குமாரனாய் சீமோன் இவைகள் எல்லாரும் இடத்தில் அன்பா இருக்கிறாய். இயேசு அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான அப்போஸ்தலர், அப்படிப்பட்ட ஒரு பிரதான சீசன், இயேசுவோடு இருந்த கண்ணார அற்புதங்களை கண்டவர், கொஞ்ச நேரத்துக்கு முதல் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணும். அப்பொழுது இயேசு அவனுக்கு சொல்றார், இது மாமிசமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று. பரலோக வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டவர், பரலோக தேவனால் பிரதான அப்போஸ்தலனாக தெரிவு செய்யப்பட்டவர், இயேசுவோடு இருந்து கண்ணார ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து அனுபவித்தவர். அப்படிப்பட்ட பேதுரு கூட ஒரு டைம் வந்த போது இயேசுவை விட்டு பின்வாங்கி சேவைகள் மத்தியிலே அவன் உட்கார்ந்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இதை நாம் சிந்திக்கும் போது இன்னும் ஒரு வேதப்பகுதி நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கிறது மிகவும் நமக்கு பொருத்தமாக இருக்கும் நான் நம்புறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். அதில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த இந்த 15வது அதிகாரம் 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு, முதலாவது நாம் பார்க்கிறோம், காணாமல் போன ஆடு. ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது. ஒரு ஆடு காணாமல் போன போது 99 ஆடையும் அப்படியே விட்டுட்டு காணாத அந்த ஆட்டை அவன் தேடி சென்று அதை மீட்டுக் கொண்டதையும் அதை கண்டுபிடித்த போது அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பூமியில நாம் பார்க்கும் 10 வழிகாசுல 1 காணாமல் போன போது விளக்கை கொளுத்தி அதை தேடி கண்டுபிடித்த போது அவன் சந்தோஷப்பட்டதை நான் பார்க்கிறேன். அடுத்தது இயேசு சொல்ற காரியம், முதலாவது காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன காசு, மூணாவது காணாமல் போன மகன், தொலைந்து போன மகன். சோ இந்த ஊமையிலே அதி கொஞ்சம் கூட ஆண்டவர் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும், சின்ன பிள்ளையா இருக்கும் போது நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள், கெட்ட குமார் உமைன்னு சொல்லி. இதெல்லாம் நமக்கு தெரியும், இதை சொல்லி நான் நேரம் எடுக்க விரும்பல். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் வந்து தகப்பனத்தை கேட்ட, ஆண்ட தகப்பனே எனக்கு ஆஸ்தியை பாகம் பிரித்து எனக்கு தார். தகப்பன் ஆஸ்தியை பாகம் பிரித்து கொடுத்தார். சோ அப்படியாய் கொடுக்கும் போது அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் தன் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனார். என்ன கவனிங்க, தகப்பனோடு இருந்தவன், தகப்பனுடைய வீட்டில் இருந்தவன், இப்ப ஒரு டைம் அவருடைய வாழ்க்கையில் வருது. அவன் சொல்றார், எல்லா ஆஸ்தியும் தகப்பனத்திலிருந்து சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். ஏன் தெரியுமா, தகப்பனோடு இருந்தால் துன்மார்க்கமாக வாழ முடியாது. தகப்பனுடைய வீட்டிலே இருந்தால் நான் துன்மார்க்கமாக வாழ முடியாது. ஆகவே தகப்பனையும் தகப்பன் வீட்டை விட்டு நான் தூரமாக போனால்தான் நான் விரும்புகிறபடி வாழ முடியும். என் மனசும் என் மாமிசமும் விரும்புகிறபடியெல்லாம் நான் வாழ வேண்டும். எனக்கு ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. என் தகப்பன் என்னை கட்டுப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. என் தகப்பன் என்னை பார்த்து அதை செய்யாதே இதை செய்யாதே என்று கண்ட்ரோல் பண்றதை எனக்கு விருப்பம் இல்லை. இரவுல லேட்டாய் வராதே மகனே மகளே என்று சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. இன்டர்நெட்ல இருந்து அதிகமாக உடைய நேரத்தை செலவழிக்காத, அசுத்தங்களை பார்க்காத என்று சொல்லி என் தகப்பன் சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பின நண்பர்களோடு சேருவதை என் தகப்பன் தடுக்கிறதை எனக்கு விருப்பம் இல்லை. ஆகவே மகன் தீர்மானித்தான், தனக்குள்ளே தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் நான் துன்மார்க்கமாக ஜீவிக்க முடியாது, தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் நான் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே நான் ஒன்று செய்வேன், நான் என் தகப்பனை விட்டு தூரமாய் போகணும். He decided himself, தனக்குள்ளே தானே தீர்மானித்து அவன் புத்தியா அதனும் நடந்து கொண்டான். என்ன தெரியுமா, தூரமா போய் துன்மார்க்கமாக ஜீவிக்க வேண்டும் என்றால், எனக்கு அதிக நண்பர்கள் இருக்க வேண்டும் என்றால், எனக்கு காசு வேணும், பணம் வேணும். ஆகவே என் தகப்பனத்தில் எல்லாம் இருக்குது. ஆகவே போய் தகப்பனை பார்த்து கேட்டான், என் தகப்பனே, எஸ் மை சன், வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் தகப்பனே, என் ஆஸ்தியில எனக்கு வரவழியதை எனக்கு புரிச்சு தார். நான் நம்புற தகப்பனுக்கு அதை சீரணிக்கவே முடியாது. இப்ப தகப்பன் காரியத்தை நான் அதிகம் சொல்ல வர விரும்பல, இப்ப மகன் காரியத்தை நான் நினைக்கிறேன். தகப்பனுக்கு இதை சீரணிக்கவே முடியாது. ஆனாலும் மகன் கேட்கிறான், வேறு வழி இல்லை, இந்த நாட்டில் அடிச்சாலும் பிரச்சனை. நம்மிலும் பார்க்க அவர்களுக்கு அதிகமாக சட்டமும் தெரியும். ஒன்று போட்டால் அவர்கள் உடனே கோல் பண்ணி சொல்லுவார்கள், வருவார்கள், தகப்பன் என்றும் பாராமல் உள்ளே கொண்டே போடுவார்கள். இதையெல்லாம் நினைத்த தகப்பன் உடனே ஒன்று கதைக்காமல் ஆஸ்தியை பாகம் பிரித்து அப்படியே கொடுத்துட்டார். அவனுடைய ஆஸ்தி தான், அவனுக்கு சொந்தமானதுதான், அவனுக்கென்று வைக்கப்பட்டதுதான், அவனுக்கென்று கொடுக்கப்பட இருந்ததுதான் தகப்பனார். ஆனாலும் அவன் தகப்பனத்தில் கேட்கிறான், எனக்கு இப்ப வேணும், கேட்ட ஆஸ்தியைத்தான். வேற வழி இல்லாம தகப்பன் கொடுத்தான். அவன் வாழும் அவன் வாழ வேண்டும் என்று தகப்பன் சேகரித்து வைத்தது எல்லாவற்றையும் மகன் கொண்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அதுக்கு சொல்லப்படுது ஆஸ்தியை அழித்து போனாங்க. இப்ப வீட்டை விட்டு போகும்போது சந்தோஷமாய் போற, தகப்பனை விட்டு போகும்போது ஆஹா தகப்பனுடைய கண்ட்ரோல் இனிமேல் இல்லை, வீட்டு பிரச்சனை நமக்கு இல்லை, இனி சுதந்திரமாய் வாழலாம், எங்கும் போகலாம், எப்படி ஜீவிக்கலாம், எதை செய்ய நினைத்தாலும் அதை நான் செய்யலாம், எங்கு போக விரும்பினாலும் போகலாம், எந்த நண்பர்களை வைத்துக் கொள்ள விரும்பினாலும் வைத்துக் கொள்ளலாம், எனக்கு நோ கண்ட்ரோல். சோ இப்பொழுது நான் சுதந்திரவாதி, தகப்பனை விட்டு வந்துட்டேன் என்று இந்த மகன் நான் நம்புறேன் சிந்தித்துக் கொண்டு போனேன். அவனுக்கு ஏராள நண்பர் கிடைத்திருப்பார். நீதிமொழிகள் சொல்கிறது செல்வந்தர்களுக்கு அநேக சிநேகிதர் உண்டு என்று, நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணான், பாவத்திலே புரண்டான், பாவத்திலே உழன்றான். பிற்பாடு நமக்கு தெரியும் இந்த கதை, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிச்சு. தகப்பனை விட்டு போறவர்களுக்கு பஞ்சம் உண்டாகாமல் வேற என்னதான் உண்டா? திடீரென பஞ்சம். ஒரு குடியானிடத்தில் போய் ஒட்டி கொண்டார், வயிற்று நிரப்பவர், கையில் இருந்த காசெல்லாம் செலவழிந்தது, காசு செலவழிய நண்பர்களும் போய்விட்டார். இப்ப ஒருத்தரும் இல்லை. He was totally alone. தடித்து விடப்பட்ட, வயிறு காய், பசி எடுக்கு, சாப்பிட காசு இல்லை, இருந்த நண்பர்களும் போய்விட்டார்கள், எல்லாம் போயிட்டு, மாறாக தேசத்துல பஞ்சமும் கூட. யார் என்னை பராமரிப்பார், யார் என்னை தன் வீட்டில ஏற்றுக்கொள்வார்? அங்கலாய்த்த மகன் எப்படியோ போய் ஒரு குடியாண்டத்துல ஒட்டி கொண்டார். அவன் ஒரு நல்ல வேலை போட்டான். என்ன வேலை போட்டான்? பன்றிகள் மேய்க்கிற ஒரு வேலையை போட்டான் பார். மேலான வேலையில இருந்தவர் இப்ப பன்றிகள் மேய்க்கிற ஒரு வேலைக்குள்ள இறங்கி வந்துட்டான். தகப்பனை விட்டது பன்றிகளை மேய்த்தான், பன்றிகளுக்கு போடுகிற தவிழால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தார். நான் கற்பனை ஒளி பார்த்து பன்றியோட போய் பொக்ஸி போட்டிருக்கும், அதுல வந்து லவக்கு உங்களுக்கு பன்றியில ஒரு குணம் இருக்கு தெரியுமா? நிமிந்து பார்த்தார், எங்க என்ன கிடக்கும் சாப்பிடுறது. அதுக்கு ஆண்டவர் பெரிய சொண்டையும் வச்சு விட்டார், பெரிய வாயையும் வச்சு விட்டார். கொண்டே அந்த அந்த வாயாடப்படி உழுது 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 எங்க கிடை, எங்க என்ன கிடைக்குது, என்ன இருக்குது, சாப்பிடுறது, தின்ற தின்றதுக்கு பார்த்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட பன்றிகளுக்கு மத்தியில போய் இவர் சாப்பாடு எடுக்கிறதா எப்படி இருக்கு யோசிப்பார்? பன்றிகள் தின்னுகிற தவிட்டால் தன் வயிற்றப்போ ஆசையா இருந்தான, வீட்டில் அதுவும் கிடைக்கல. அங்கால வசனம் சொல்லுது, அருமையாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எத்தனை வசனம் படி எனக்கு இல்லையா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனின் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன்.
பாருங்க இப்ப அவன் யோசிக்கிறான், குறைவில வைத்துத்தான் சிலருக்கு யோசனவர். வாழ்க்கையில வசதியில் இருக்கும் போது சிலர் யோசிக்கிறது, ஆனா குறைவு பட்ட போது இவன் திங்க் பண்றான். அழகா சொல்லப்படுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்படியானால் நான் யோசிக்கிறேன், இவன் ஏதோ ஒரு மயக்க நிலையில இருந்திருக்கான். அதே மாதிரி நாம் எல்லாருக்கும் தெரியும், மயக்கத்தில் இருக்கிறவங்க தான் புத்தி தெளியும், அல்லது அன்கான்சியஸா இருக்கு புத்தி தெளியும். சோ என்றைக்கு இவன் தகப்பனை விட்டு தூரமா போனானோ அன்றையில இருந்து இவன் மனம் திரும்பி தகப்பன வீட்டுக்கு வரும் வரைக்கும் ஒரு புத்தி மயக்கமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கு. ஆகவேதான் வசனம் சொல்றது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. இன்னைக்கு அநேகர் நான் நம்புறேன் இப்படிதான் இருக்கான், புத்தி தெளியது. அநேகருக்கு புத்தி புத்தி இருக்குது. யாருக்கு புத்தி இல்லை சொல்லுங்க, யாருக்காவது புத்தி இல்லாத. ஆனா சொல்ல உனக்கு புத்தியே இல்லைன்னு சொன்னோம், அது அது வெறும் வார்த்தை. ஆனா எல்லாருக்கும் புத்தி இருக்கு. ஆனா பைபிள் சேஸ் தெளிந்த சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். எதற்கு தெளிந்த புத்தி? எது தேவனுக்கு ஏற்றது, எது தேவனுக்கு ஏற்காதது, எது தேவனுக்கு உகந்தது, எது தேவனுக்கு உகந்தது அல்லாதது, எது சரி எது புலை, எது நன்மை எது தீமை, எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு we need a sound mind. நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும். வேதம் சொல்றது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இங்க நாம் பார்க்கிறோம், அவன் புத்தி தெளிந்த போது யோசிக்கிறான். என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் புத்தியாய் சாப்பிடுறார்களே, நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே, ஐயோ நான் பாவம் செய்தேன், ஆகவே ஒன்று செய்வேன், எழுந்து என் தகப்பனிடத்தில் நேரா போய் பரத்துக்கு உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளைன்னு சொல்வது கூட எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன் உள்ளத்திலேயே இவன் தீர்மானிக்கிறான். தகப்பனை விட்டு தூரமாய் போனவன் இப்பொழுது தன் உள்ளத்திலே அவன் தீர்மானிக்கிறான், இந்த வாழ்க்கை இனி நமக்கு ஏற்றதல்ல. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையினால் ஒரு நன்மை இல்லை, ஒரு விமோசனம் இல்லை, என் வாழ்க்கையை நான் கெடுத்துக் கொண்டேன். தகப்பனை விட்டு போனால் நன்றாய் வாழலாம் என்று நினைத்தேன், இந்த உலகத்தை நான் அனுபவிக்கலாம் என்று நினைத்தேன், எப்படியெல்லாம் வாழலாம் என்று நான் கற்பனை பண்ணினேன், அது எல்லாம் பொய். நான் மனம் திரும்பி என் தகப்பனிடத்திலே போவதே நெய் என்று நம்பி இந்த மகன் தனக்குள்ள ஒரு தீர்மானம் செய்தான். வேத வசனம் இப்படியாய் சொல்றது, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாய். என்னிடத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லா பக்தி விருத்தி உண்டாக்க. சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையே நாம் கை கொள்ள வேண்டும். இதற்கு தான் நமக்கு சவுண்ட் மைண்ட் வேண்டும், இதற்கு தான் நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது என்று வேதம் சொல்றது. பிகாஸ் நீ தேவனுடைய பிள்ளையம்மா, நீ ஆண்டவுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார், நீ பரலோக நம்பிக்கையோடு வாழ்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வாழ்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு ஃப்ரீடம் இருந்தாலும் எல்லாம் உனக்கு தகுதியாயிரா. அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு எது தகுதி, நமக்கு எது ஏற்றது என்பதை கண்டுபிடிக்க நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும். பாவத்தில் உளறுகிற வாழ்க்கையா பரிசுத்த ஜீவியம், தகப்பனை விட்டு துன்மார்க்கமாய் போற வாழ்க்கையா அல்லது தகப்பனோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையா, இஷ்டம் போல வாழுகிற ஜீவியமா அல்லது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையா, இந்த உலகத்தில் எங்கும் போய் வாழுகிற வாழ்க்கையா அல்லது தகப்பன் வீட்டில் தரித்திருக்கிற வாழ்க்கையா, தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தகப்பனோடு இருந்தவன் ஒரு கட்டம் வந்தபோது துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ண தூரதேசத்துக்கு போய் பட்ட பாடி புத்தி தெளிந்து திரும்பி தகப்பிடத்தில் வந்தான்னு சொல்லி நான் பார்க்க. முதலாவது மகன் உள்ளத்துல தூரமான, இரண்டாவது மகன் உறவில தூரமான, மூன்றாவது மகன் உரிமையிலும் தூரமான, முடிவு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிடுகளாலும் வயிற்று நிரப்ப முடியாமல் பரிதாபப்படுத்த திரும்பி வந்தார். நான் ஏன் இதெல்லாம் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருக்கேன், இதெல்லாம் வேத வசனம் தான், ஆனால் இங்க இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தனை தெரியுமா, இங்க தகப்பன் தேவனுக்கு ஒப்பிடப்படுது. நாம் அவர்
அந்த நேரம் வந்து
வீட்டிலே சபையில கொண்டு வைத்திருக்க, ஆனால் இதுக்குள்ள சபைக்குள்ள நான் வரும்போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது சில கட்டுப்பாடு நமக்கு இருக்கு, சில ஒழுங்குகள் நமக்கு தேவை. அவைகள் தேவனாலே நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் நம்ம கையில இருக்கிறது. சோ ஆண்டவரால் தொடப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற முத்திரை போடப்பட்டு தேவனுடைய வீட்டுக்குள்ள சபைக்குள்ளே வந்துவிட்டால் தேவனுடைய வேதம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடிதான் நீயும் நானும் வாழவேன். இதற்கு தான் நமக்கு தெளிந்த புத்தி வேணும். உலகத்தில் இருக்கிறவர்கள் போல நீயும் நானும் வாழ முடியாது, அவர்கள் எப்படியும் ஜீவிக்கார்னு சொல்லி நீயும் நானும் வாழ முடியாது. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்குது. நீயும் நானும் உலகத்தில் இருக்கிறவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. பழைய நான் பார்க்கிறோம், இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் இடையிலே தேவன் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நாம் இஸ்ரவேலருக்கு அடையாளமா இருக்கு, எகிப்து உலகத்துக்கு அடையாளமா இருக்கு. சோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும், நம்முடைய ஜீவியத்தில் ஒரு திருப்பம் இருக்கும். கர்த்தருக்குள்ளே வந்துவிட்டவர்கள், ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே வந்தவர்கள், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நமக்கு எது தகுதி என்பதை நாம் கண்டுபிடிக்கணும், எது நமக்கு ஏற்றது என்பதற்கு நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும். ஆகவே தேவனை விட்டு தூரமாய் போற வாழ்க்கை தான் பின்மார்க்கமான வாழ்க்கை. இப்ப நான் ஒரு காரியம் சொல்லட்டும், பின்மார்க்கம் பேக்ஸ்லைடி. சிலருடைய பின்மார்க்கம் வெளியரங்கமாக இருக்கும், சிலருடைய பின்மார்க்கம் மறைவாக இருக்கும், அந்த ரங்கத்தில் இருக்கும். சிலர் வெளிப்படையாகவே தாங்கள் தேவனை விட்டு போவதை காட்டிக் கொள்வார்கள், அதை நாம் கண்டுபிடிக்கணும். ஆனா சிலர் மனதான தேவனை விட்டு தூரமா இருப்பார்கள், அவர்களை கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் கடினம். ஆனாலும் ஏ சொன்னது போல வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை. சிலருடைய பின்மார்க்கம் வெளிப்படையா இருக்கும், சிலருடைய பின்மார்க்கம் அந்தரங்கமாக இருக்கும். நாம் பாடலாம், சேர்ச்சுக்கு வரலாம், ஈவன்தோ வேதத்தை நான் வாசிக்கலாம், ஆனா பின்மார்க்கமாக இருக்க முடியும். நான் சொல்றது நல்லா சிந்தி, நம்முடைய மனம் எங்கேயோ போயிட்டு, நாம் நம்முடைய இதயத்தால் தேவனை விட்டுட்டோம், ஆண்டவரை விட்டுட்டோம். நமக்கு தெரியும், ஆனா நம்முடைய வாழ்க்கையை தேவனை விட்டு திருப்பி நம்முடைய டைரக்ஷனுக்கு எடுத்துட்டோம். ஏன்னா இயேசுவை பின்பற்ற வாழ்க்கையில பார்க்க இந்த உலகத்துக்கு பின்னால போறது கொஞ்சம் நல்ல போல தோணுது, தெரியுது, இது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. உலகத்தோடு வாழுகிற வாழ்க்கை ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, இன்பம் போல தெரியுது. அந்த இளையகுமாரனுக்கு அப்படித்தான் தென்பட்டுச்சு, தகப்பன் விட்டு போனால் அந்த வாழ்க்கை ரொம்ப இன்பம் போல தெரிஞ்சதாகவே போனார், பட்டார் திரும்பி வந்தார். ஆனா இன்றைக்கும் சில பிள்ளைகள், தேவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், மனதால தேவனை விட்டு தூரமாக இருக்கும், தங்கள் மனதை எங்கேயோ பறிகொடுத்து விட்டார். பட் அவர்களுக்கு தெரியும் இயேசுதான் கடவுள், ஆனாலும் ஆண்டவரை பின்பற்றதை பார்க்க உலகத்தோடு வாழுகிற வாழ்க்கை நல்லது போல் அவளுக்கு தோன்றபடியால் அவர்கள் தங்களுடைய வழியை டைரக்ஷனை மாற்றி கொண்டார். எனக்கு அறிமானவர்களே, பின்மார்க்கம் பயங்கரமா. நான் காலையில் வரும்போது, இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது என் மனதில் ஒரு வார்த்தை திரும்ப 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 வந்தது, என்ன தெரியுமா, வழியை விட்டு விலகிறவனுக்கு காயம் உண்டா. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒருவன் போனான், கள்ளர் கையில் அகப்பட்டு அவர்கள் அவனை குட்டூராக்கி போட்டுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். ஏன் அவன் அப்படி கள்ளர் கையில் அம்பிடணும்? அவன் வழியை விட்டு விலகிட்டான்.
கள்ள பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு சபையில எனக்கு கத்தி சொல்லணும் போல இருக்கு. வழியை விட்டு விலகுவதற்கு காயம் உண்டாகும். கள்ளம் பார்த்துட்டே இருக்கிறார். நம்மை திருடுவதற்கு, நம்மை டிராப் பண்ணுவதற்கு, நம்மை திருடுவதற்கு, நம்முடைய சமாதானத்தை திருடுவதற்கு, நம்முடைய சந்தோஷ வாழ்க்கையை திருடுவதற்கு, நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற விடுதலையை திருடுவதற்கு, ஆண்டவர் இயேசு இலவசமாய் நமக்கு தந்த ரட்சிப்பை, பாவம் மன்னிப்பை திருடுவதற்கு, நம்முடைய சரீர சுகத்தை, குடும்ப சமாதானத்தை திருடுவதற்கு வழியிலே ஒரு திருடன் கள்ளன் பார்த்துட்டே இருக்கிறான். எப்ப நாம வழியை விட்டு விலகுவோம், அப்ப நம்மை பிடித்து, நம்மை காயப்படுத்தி, நம்மை குற்றுயிராக்குவதற்கு திருடன் கள்ளன் காத்துட்டே இருக்கிறார். யோவான் 10:10 இயேசு என்ன சொல்றாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான், வேறொன்றுக்கு வரான், ஆனா நானும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தை. இயேசு பிசாசை கள்ளனுக்கு திருடனுக்கு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. நாம் எப்போது ஆண்டவர் வழியை விட்டு விலகிறோம், அப்பொழுது கள்ளன் நம்மை தாக்குவதற்கு ஆயத்தமும், பிசாசு திருடன் நம்மை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். காயங்கள் யார் வேலை சொல்றது? ஐயோ, யாருக்கு காயங்கள், யாருக்கு வேதனைகள்? தேவனை விட்டு விலகிறவர்கள், ஆண்டவரை விட்டு பின்மார்க்கமாய் போகிறவர்களுக்கு காயத்தை உண்டு பண்ணுவதற்கு, அவர்களை ட்ரப் பண்ணுவதற்கு ஒருவன் காத்திருக்க, அதான் பிசாசு. என கருமானவர்களே, தேவனோடு வாழுகிற வாழ்க்கையா, அல்லது தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையா, அல்லது உலகத்தோடு வாழுகிற வாழ்க்கையா, உலகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கையா, எது மேன்மையானது யோசித்துப்பார். ஒரு பேதுருடைய மொழி நடைமுறையில சொல்ல போனால், ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதை விட்டு உலகத்துக்கு பின்னாலே போய் அந்தோ பரிதாபம் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என் கண்கள் பார்க்கிறது, என் காதுகள் கேட்கிறது என்று உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுறேன். வழியை விட்டு விலகிறவர்களுக்கு காயம் உண்டா? இந்த உலகம் ஒரு கவர்ச்சியானது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு. நான் வாழுகிற உலகம் ஒரு பொல்லாத உலகம். நான் வாழுகிற உலகம் ஒரு பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்திலே தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை ரட்சித்தார், வெளிச்சங்களாக இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். தேவனோடு வாழுகிற வாழ்க்கையா, அல்லது உலகத்தோடு வாழ்ற வாழ்க்கையா? வேண்டாம் பின்மாறு. நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும் நாம் எப்படி ஆண்டவர் இயேசுவோடு வாழுகிறோம். சிலருடைய பின்மார்க்கத்தை மற்றவர்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கு. ஓகே, சேர்ச்சுக்கு வந்தாச்சு, எல்லாரும் பாடும்போது நாமும் பாடிவிட்டால் எப்படி நாம கண்டுபிடிக்கும்? ஜெபம் பண்ணும் போது நானும் ஜெபம் பண்ணும், எப்படி கண்டுபிடிக்கும்? ஆனால் சேர்ச்சிலிருந்து வீட்டை போன பிற்பாடோ என் வாழ்க்கை வேறு விதமாக, என் மனம் வேறு எதையோ நாடுது, இயேசுவுக்கு மேலாக வேறு ஒன்றையோ தேடுது, அதுதான் மேன்மை என்று நினைக்குது, அதற்காக என் உள்ளம் அங்கலாய்க்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை என் மனம் பொருட்படுத்துவதில்லை. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களை என் மனம் நாடுதில்லை. உள்ளமும் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டது. பட் வி பிலீவ் இன் காட், நாம் ஆனா இயேசுவை நம்புறோம், ஆனா நம்முடைய உள்ளத்தால ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விட்டது. இது ஒரு பின்மார்க்கம். இப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப பயங்கரமான ஒரு கட்டத்தில் இயேசு சொன்னார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தார், என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போன, திருப்பி எடுக்க முடியாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை, வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த சாயங்கால வேளையில தேவனுடைய சபையில, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளாகிய உங்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் ஆண்டவருடைய உள்ளத்தில் தந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனோடு வாழுகிற வாழ்க்கை தான், தகப்பனோடு வாழுகிற வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை. இதை விட்டு இந்த உலகத்தின் கவர்ச்சிகளை இச்சித்து மனதை உலகத்துல பதி கொடுத்து மனம் போல போல போக்கிலே வாழ நினைத்து தகப்பனை விட்டு நாம் தூரமாய் போனால், பின்மார்க்கமாய் போனால், கள்ளன் காத்துட்டு இருக்கிறான், திருடன் காத்துட்டு இருக்கிறான், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்க, உன் ஆரோக்கியத்தை கெடுக்க, உன் பிள்ளைகளை கெடுக்க, உன் சுகபலத்தை கெடுக்க, உன் பாவல் மன்னிப்பு நிச்சயத்தை கெடுக்க ஒருவன் பார்த்துட்டு இருக்கிறான், பிசாசு காத்துட்டு இருக்கிறான். யாரு சொல்லட்டும், தேவ வழியிலே தேவனோடு நாம் வாழும் வரைக்கும் பிசாசு நம்ம திருடவே முடியாது. ஏன்னா இயேசு யோவான் 10 அதிகாரத்தில் இப்படியா சொன்னார், என் கரத்தில் இருந்து ஒருவராலும் அவர்களை பறிக்க முடியாது. We are in the hand of God. நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கோம். பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய வழிகளை விட்டு நாம் சொந்த வழிகளில் நாம் திரும்பும் போது பிசாசு ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. அவன் பேதர் எச்சரிக்கிறதே, உங்கள் எதிராளியாகிய பிசாஸ் யாரை விழுங்கலாமல் சுட்டி தெரிகிறான். கெச்சிக்கிற சிங்கத்தை போல வாய்குழந்து யார் வழியை விட்டு விலகிறார்கள், யார் தேவ வழியை விட்டு விலகிறார்கள், அவர்களை காயப்படுத்த சுட்டி தெரிகிறான் என்று பேதர் நமக்கு எச்சரிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளை, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, வேண்டாம் பின்மார்க்கம், மனதிலே பின்மார்க்கம் வேண்டாம். தேவனுக்கு அடுத்த காரியத்தை விட இந்த உலகத்துக்கு காரியத்துக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாயா? யூ ஆர் பேக்ஸ்லைடிங். ஆண்டவனை வைக்கிற அன்பு பார்க்க இந்த உலகத்திலே உனக்கு அன்பு இருக்கிறதா? நீ பின்மார்க்கமாய் வாழுகிறாய். தேவ காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு நீ முதன்மை கொடுக்கிறாயா? யூ ஆர் பேக்ஸ்லைடிங். Maybe you believe in God. நீ ஒருவேளை தேவனை நம்பலாம். நான் அடிக்க சொல்றது இல்லையா, நாம் தேவனை நம்புறதுக்கு அழைக்கப்பட இல்ல, ஆண்டவர் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கும். We have to follow Christ. என்னை பின்பற்றுங்கள், come and follow. மறைந்திருக்கிற பின்மார்க்கம் வேண்டாம், மனம் திரும்பும். அந்த மகன் தகப்பனோடு இருந்த காலத்தில் அவனுக்கு என்ன குறைச்சு, ராஜமேன்மை அனுபவித்தான். ஆனா என்றைக்கு தகப்பனை விட்டு அவன் தூரமா போனானோ, அண்டில இருந்து அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவு பட தொடங்கி வாசிக்கிறோம். இன்னும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், பின்மார்க்கம் எடுத்த எடுப்பில் ஒரே நாளில் உண்டாகும். ஒருவன் பாவத்தில் விழுந்துட்டால் அவனை பார்த்து நாம் உடனே பின்மார்க்கம் என்று சொல்ல முடியாது. பாவத்தில் விழுகிறவன் அவன் மனம் திரும்பலாம். ஆனா பின்மார்க்கம் என்றது ஆண்டவனுடைய வழிகளை விட்டு நாம் தூரமாக போகிறது. பாவம் செய்கிறவன் ஒருவேளை ஒருவன் பலவீனத்தில் பாவத்தில் விழுந்துட்டால் அவன் உடனே உணர்ந்து ஆண்டவரை நான் உமக்கு விரோதமாக பரத்து விரோதமாக பாவம் செய்தேன், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது ஆண்டவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இப்படி நான் சொல்லும் போது அவர் மன்னிப்பார் தானே என்று நீ பாவத்தில் விழுந்தால் அதையும் தேவன் பார்த்து உன் பாவத்தை மன்னிக்க மாட்டான். நீ சொன்ன பிரேமிக்கா, நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், பாவத்தின் தன்மையை விட பாவம் செய்தவருடைய மனோநிலை தேவனுக்கு முன்பாக முக்கியமான. நீ எந்த நிலையிலிருந்து அந்த பாவத்தை செய்கிறாய் என்பதை தேவன் கவனிப்பார். மனம் திரும்புற பாவிக்கும் மன்னிப்பு ஆண்டவர் ஆயத்தமா இருக்க, நம்ம மன்னிக்கிறதுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள, அதற்காக நாம் பாவத்தில் நிலைச்சிருக்கலாம். நீங்களே யோசிப்போம், மனதால தேவனை விட்டு தூரமாயிருக்கிற இந்த பொல்லாத பின்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார் என்ற உள்ளத்தில் நான் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் இதுக்குரிய காரியங்களை நான் காட்டுகிறேன். அதை முன்பாக நான் திரும்பவும் சொல்றேன், ஜெபம் பண்ணலாம், ஒருவேளை பாட்டு பாடலாம், ஒருவேளை ஆராதனைக்கு வரலாம், ஆனா நீ உள்ளத்துல தேவனை விட்டு தூரமாக இருக்க முடியும். ஆனா இந்த நிலைமை நீளமா இருந்தால் முடிவு பரிதாபமா இருக்கு. மனதால தேவனை விட்டு தூரமாக போகிறது ஒரு பயங்கரமான அனுபவம். அவை இன்றைக்கே நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து, அந்த கெட்ட குமாரன் புத்தி கழிந்தது போல இன்றைக்கே நம்முடைய நிலைமையை உணர்ந்து தேவன் பக்கம் நாம் திரும்பிட்டோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுற இந்த வார்த்தைகளையும் மீறி தொடர்ந்தும் ஒருவேளை நீங்கள் பின்மார்க்கமாக யாராவது இருந்து அதே நிலைமையில இருந்தால் அதனால வார விளைவுகளுக்கு நீங்க தான் முகம் கொடுக்கணும். கர்த்தர் அதுக்கு பொறுப்பாளி அல்ல என்று தேவ சமூகத்தில் அன்பாக நான் சொல்லிக் கொடுவேன். நான் என்ன பேசுறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களை சொல்லுற இந்த தேவ வார்த்தைகளை மீறி ஒருவேளை நீங்கள் யாராவது மனதால தேவன் விட்டு தூரமா இருந்து கொண்டு அதே நிலையில இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் என்று உள்ளத்துல எண்ணுவாயா இருந்தால் அதற்குள்ளே உடைய வாழ்க்கையில சம்பவிக்க போற காரியங்களுக்கு விளைவுகளுக்கு நீதான் பொறுப்பாக இருக்க முடியும். ஆண்டவர் அதற்கு பொறுப்பாளி அல்ல. அருமையானவர்களே, பின்மார்க்கத்தை தேவன் விரும்புகிறார். தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான், கர்த்தரோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை தான் ஒரு மேன்மையான வாழ்வு என்பதை நாம் மறக்க கூடாது, மறைக்கவும் கூடாது. சோ இவ்வளவு நேரம் நாம் பின்மார்க்கத்தை குறித்து பார்ப்போம். இனி மறுபக்கம் மனம் திரும்புது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் அதிகம் நாம் பார்க்க முடியல. ஆனா புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இந்த மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துற விசேஷத்திலும் அதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சுவிசேஷங்களே நாம் அந்த வார்த்தையை நாம் பாவிக்க கூடியதாக இருக்கிறது, மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை மூன்று கட்டங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, வெளியில இருக்கிறவர்கள், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள், பாவிகள் நச்சரிய சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புறது ஒன்று. அதாவது பாவிகள் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புறது ஒன்று. இரண்டாவது, சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை விசுவாசித்து சபைக்குள்ளே வந்துவிட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 மனம் திரும்புறது இரண்டாவது. மூன்றாவது தான் நான் அப்பொழுது சொன்ன பின்மார்க்கம். பின்மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்புறவர்கள் மூன்று கட்டங்களிலே அதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு சொல்லுறேன், மனம் திரும்புதல் என்கின்றது ஒரு அனுபவம். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். மனம் திரும்புதல் என்கின்றது ஒரு அனுபவம். நான் இந்த நிலையில் இருந்தேன், இப்பொழுது இப்படியா இருக்கிறேன். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மனம் திரும்புறது. உதாரணத்துக்கு வெளிப்படையா சொன்னார், சரி நான் முன்பு ஒரு குடிகாரனா இருந்தேன், ஆண்டவர் இயேசு என்னை தொட்டு அதில் இருந்து எனக்கு விடுதலை தந்தார், நான் அதுக்கு மனம் திரும்பி இருக்கிறேன். முந்தி நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். மனம் திரும்புதல் என்கின்றது ஒரு அனுபவம். அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளான மனிதனிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம். மனம் திரும்புதல், நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, தயவுசெய்து. மனம் திரும்புதல் என்கின்றது நம்முடைய உள்ளான மனிதனிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு மாற்றம் அல்லது ஒரு திருப்பம் மனம் திரும்புதலாகும். உள்ளே மாற்றம் இல்லாமல் வெறும் வார்த்தையினாலே சொல்ற காரியங்கள் மனம் திரும்புதல் ஆகாது, அது மாய்வால். உள்ளே ஏற்படுகிற அனுபவம், என் இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சோ நாம் எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், பாவங்களை ஒத்துக்கொண்டோம், பாவங்களை அறிக்கை பண்ணோம், இனிமேல் அவைகளை நாம் செய்ய மாட்டோம் என்று ஆண்டு சொன்னோம், மனம் திரும்பினோம். அனுபவம், இதைத்தான் நாம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். ஆகவே மனம் திரும்புதல் என்கின்றது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு மாற்றம். தகப்பனுக்கு ரெண்டு குமாரர் இருந்த நாம் பார்த்தோமே, அவன் புத்து தெளிந்த போது அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொடுறான், என் தகப்பனை வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் உண்டு, நான் ஏன் இப்படி இருக்கணும், எழுந்து என் தகப்பனத்திலே போவேன், பணத்துக்கு உமக்கு விரோதமா பாஞ்சின்னு சொல்லுவேன் என்றெல்லாம் தன் உள்ளத்திலே சொல்லி அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இட் வாஸ் எ சேஞ்ச் இன் ஹிஸ் லைஃப். அந்த 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 மனம் திரும்புதல், அந்த வாழ்க்கையின் மாற்றம் அவன் எதிர்காலத்தையே மாற்றி அமைத்து விட்டது பாருங்கள். ஆகவே நான் சொல்லுவேன், நம்முடைய மனம் திரும்புதலின் அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். மறைக்கிறதால் நாம் வாழ்வடைய முடியாது. வேதம் தெளிவாய் சொல்றது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு இறக்கம் ஆகவே நம்முடைய மன திருப்புதலின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாம் மன திரும்பாமல் இருக்கும் பட்சத்தில் எப்படி ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது, எப்படி ஆண்டவன் நம்மை நெருங்கிறது? இட் இஸ் இம்பாசிபிள். சோ வி ஹேவ் டு ரிபென்டன்ஸ். வேர் எவர், எங்கு, எப்பொழுது, எப்படி, எதற்கு என்பது எனக்கு தான் தெரியும், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். பட் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்துட்டு இருக்கிறார், இந்த காரியத்தில் நீ மனம் திரும்பணும், இந்த காரியத்தில் நாம் மனம் திரும்பணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்மை அனுப்புகிறார், ஏனென்றால் நம்மை குணமாக்க அவர் விரும்புகிறார். He is a healer. அவர் நம்மை குணமாக்குறோம். அவர் நம்முடைய ஜீவியம் நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், மற்றது தேவன் அறிவு. அப்ப எங்கெங்கு நாம் மனம் திரும்பணும், எந்தெந்த இடத்துல நான் மனம் திரும்பணும், எதற்கு நான் மனம் திரும்பணும், நான் அதை உள்ளத்திலே யோசித்து தீர்மானிக்கிறேன். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மனம் திரும்புவது என்பது ஒரு அனுபவம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 நாம் மனம் திரும்புவது. எல்லாம் எடுத்துக்கொள்ள வெளிப்படுத்துற விசேஷம் 2 அதிகாரம். இந்த சபைக்குள்ளே வந்துவிட்டவர்கள் மனம் திரும்புவதற்கு இங்கே வெளிப்படையான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சொல்றதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 அதிகாரம் 5 வசனம் படி. 2:5.
ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
இங்க பாருங்க, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? சபைக்கு. ஹலோ, சரிதான். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? சபைக்கு. சபையினருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. நீ என்ன நிலையில் இருந்து விழுந்தாய், நீ அன்றைக்கு ஆண்டவரோடு எப்படி இருந்தா, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? ஒரு காலத்தில் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தாய், ஆண்டவரை நேசித்தாய், ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாய், ஒப்பு கொடுத்தாய், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொன்னாய், செய்தாய். ஆனால் இன்றைக்கோ உடைய வாழ்க்கையில அவ்வப்போது அடித்த புயல்கள், ஏற்பட்ட சில சம்பவங்கள் உடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு திசைக்கு டேர்ன் பண்ணிவிடும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பது உங்க சிந்தி, புத்தி தெரியணும். நீ எந்த நிலையில முந்தி இருந்தா என்பதை கொஞ்சம் சிந்தி, சிந்தித்து நீ மனம் திரும்பும். இல்லாவிட்டால் சோ அண்ட் சோ கீழடிய வாசிப்பார். அப்படி நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ சிந்தித்து நீ மனம் திரும்பாவிட்டால் இன்ன இன்னது சம்பவிக்கும் என்று ஆண்டவரை எச்சரிக்கிறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த தேவ பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இதை சொல்லுற. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, மனம் திரும்புதல் என்கின்றது ஒரு மூல உபதேசம். இன்னும் ஒரு பணி நாம் வேலை சொல்ல போறேன் சொன்னால், மனம் திரும்புதல் என்கின்றது ஒரு முக்கியமான உபதேசம். Without repentance, we have no life. மனம் திரும்ப இல்லாமல் வாழ்வு இல்லை, மனம் திரும்ப இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் தன் அபிஷேகத்தை நீ அனுபவிக்க முடியாது. நான் அனுபவிக்க முடியாது unless நான் மனம் திரும்பினால் ஒழிய. ஒருவேளை அந்த நாட்களில் இருந்து நமக்குள்ள இருக்கிற அனுபவத்தை வச்சு நாம் ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. ஒருவேளை நமக்கு வேதத்தில் கொஞ்சம் காரியங்கள் தெரியும் என்று நான் சாதிக்க முடியாது, அல்லது எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று, அல்லது எனக்கு ஒன்று ரெண்டு வரங்கள் கிரியேட் ஐ மீன் ஃபங்க்ஷன் பண்ணுதல் வச்சு நான் பெருசாக ஒன்று சாதிக்க முடியாது. தெளிவாக சொன்னார், நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய், யூ ஆர் பேக்ஸ்லைடிங். ஒரு காலத்தில் நீ அப்படி இருந்தா, இன்றைக்கு நீ இப்படி இருக்க, நீ முதல் இருந்த நிலைமையை சிந்தித்துப்பா. நீ மனம் திரும்பு, இல்லது போனால் சோ அண்ட் சோ. 5 சபைகளுக்கு இந்த மனம் திரும்ப என்ற வார்த்தை ஆண்டு பாவிச்சிருக்கேன். 2 சபையில விட்டா, ஒன்று சிமினா சபைக்கும் பிளதலிபியான சபைக்கும் மனம் திரும்ப என்ற வார்த்தை பயன்படுத்த. ஆனா மிகுதி 5 சபைக்கும் மனம் திரும்ப என்ற வார்த்தை ஆண்டு பாவிச்சிருக்கேன். எனக்கு அறிமுகங்களே, ரட்சிக்கப்பட்டு சபையில வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 எங்க நாம் மனம் திரும்பணும், இதற்காகத்தான் நமக்கு ஒரு 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 பக்குவமான உள்ளம் வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறது முதல், ஆண்டவரே இந்த நாளில் நான் எங்க திறந்தேன், எங்க கீழ்ப்படியும், எங்க விட்டு கொடுக்கணும், எதை விட்டு விடணும், எதை எடுக்கணும், எதை சரிப்படுத்தணும், டீச் மீ லார்ட், டாக் டு மீ, ஐ ஆம் ரெடி டு லிசன் யுவர் வேர்ட். am ready to repent. நான் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கு, எனக்கு போதி. அப்படியான ஒரு உள்ளத்தோடு நாம் இருக்கும் போது தேவ ஆவியானவர் நிச்சயமாய் நமக்குள்ளே தெரிய செய்வார். ஹல்லேலூயா. சரி, நான் முடிக்கிறதுக்கு முன்பாக இந்த மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு அல்லது மனம் திரும்பாமல் போகிறதுக்கு மூன்று முக்கியமான காரியம், நேரம் இருந்தால் நாலு காரியம் நான் சொல்றேன். வேதம் பாடிய சொல்ல போனேன், மனம் திரும்புதல் நம் எல்லாருக்கும் அவசியம். என்றைக்கு மனம் திரும்புதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாவு மணி அடிக்கிறோம். சோ நான் மனம் திரும்பாமல் இருக்கிறதற்கு மூன்று முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மனம் திரும்பாமல் என்கின்ற ஒரு காரியத்தை நான் ஒரு கோணத்தில் பார்க்கும் போது, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தில் இருந்த காலத்திலே ஒரு சாரார் இருந்தார்கள். அவங்க எப்போதும் ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமாக இருந்து அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்களைத்தான் வேதம் பரிசேயர் என்று அழைக்கிறது. சோ இந்த பரிசேயருக்கு ஆண்டவர் இயேசு தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக போதித்தார். இவர்களுக்கும் பிதாவின் வார்த்தைகளை சரியாக தெளிவாக உபதேசம் பண்ணினார். ஆனாலும் இவர்கள் மனம் திரும்ப, ஆகவேதான் ஒரு கட்டத்தில் இயேசு பரிசேயரை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு முதல் பாவிகள், ஆயக்காரர், விபச்சாரக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அறிவாகிய திறவுகோலைகளை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் பிரவேசிக்கிறது இல்ல, மற்றவர்களை பிரவேசிக்க விடுவதில்லை என்று அவர்களை கடிந்து கொண்டார். உங்களை சொல்றேன், மத்த 23 மதிகாரம், 23 மதிகாரத்தை வீட்டில் போய் எடுத்து வாசி பாருங்க. ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே மனம் திரும்பாமல் போன பரிசேயர்களை வெளிப்படையாக ஆண்டவர் இயேசு கடிந்து கொண்டார். அந்த 23 அதிகாரத்தில் 8 தடவைகள் கிட்டத்தட்ட ஐயோ என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறது. கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரத்தில் பாவித்திருக்கிறது நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பவில்லை, ஆனா பாவிகளும் ஆயக்காரரும் மனம் திரும்பாது. இதன் அடிப்படையிலே தான் நான் இந்த சத்தியங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். மனம் திரும்பாததுக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அவனுங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதற்கு இடம் கொடுத்து மனம் திரும்பாம போறதுக்கு முதலாவது பிரதான காரணம் என்னவென்றால் சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இந்த பரிசேயர் சுய நீதி உள்ள கூட்டமாக இருக்கிறது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு நேரம் இல்லை, வீடியோ வாசிங்க. லூக்கா 18 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தாங்கள் நீதி உள்ளவர்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமா எண்ணினவர்களை குறித்து ஆண்டவர் ஓமே சொன்னார். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனார்கள், ஒருவர் பரிசியன் மற்றவன் ஆயக்காரன். ரெண்டு பேரும் சேர்ந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லி கீழே முடிக்கிறத நாம் பார்க்கிறோம். சரி, இந்த ஓமே ஆண்டவர் சொல்லும் போது தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ள நினைத்தவர்களுக்கு தான் இந்த ஓமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் தான் நீதி உள்ளவர்கள், நாங்கள் தான் நீதி உள்ளவர்கள் சொல்லும் போது அதனுடைய மறுபக்கம் தெரியுமா? மற்றவர்கள் நீதி உள்ளவர்கள் அல்ல. தட்ஸ் மீன் மற்றவர்கள் அநீதி உள்ளவர்கள். நான் தான் நீதி உள்ளவன் சொல்லும் போது மற்றவர்கள் நாம் இன்டெரக்டா என்ன சொல்றோம்? அநீதி உள்ளவன் சொல்றோம். சோ இவர்கள் என்ன நினைத்தார்கள்? யூத சமுதாயத்திலே நாங்கள் தான் நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி இவர்களுக்குள்ள இருந்த இந்த எண்ணம், இந்த நினைவு ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பதுக்கு இடம் கொடுக்கு. நான் உங்களுக்கு சொல்லுறேன், யார் யாருக்குள்ள சுய நீதி இருக்குதோ அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். எனக்கு கவனி, இந்த சுய நீதி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சுருக்க கொண்டு வார்த்தை சொல்லி வருது. சுய நீதி உள்ளவர்கள் எப்போதும் ஐ ஆம் கரெக்ட் என்று இருப்பார். நான் சரி. இரண்டாவது, சுய நீதி உள்ளவர்கள் எந்த ஆலோசனைக்கும் இடம் கொடுக்க மாட்டார். மூன்றாவது, சுயநீதி உள்ளவர்கள் இணங்கி போமாட்டாங்க. பரிசேயரை நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு ஆலோசனையும் எடுக்கல, ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அப்போஸ்தலனோடயோ தீர்க்கதரிசியோடயோ இணங்கி வரவும் இல்லை. நாங்கள் சமூகத்தில் மேன்மையானவர்கள் நினைத்தார். நாங்கள் ஆசாரியர், நாங்கள் வேதபாரர், நாங்கள் பரிசேயர்கள். இவர் யார் எங்களுக்கு சொல்றது? இயேசு நசரத்திலிருந்து வந்த இயேசு சொல்ற வார்த்தையை கேட்டா நாங்கள் மனம் திரும்புறது? நாங்கள் ஆச்சாரியர்கள், நாங்கள் வேதபாரர்கள், நாங்கள் மேன்மையானவர்கள். இவருடைய வார்த்தையை கேட்டா நாங்கள் மனம், ஹூ இஸ் திஸ் பர்சன், யார் இவர்? ஆகவேதான் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசி வரை இவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் இயேசு இவர்களை கடிந்து கொண்டார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றார். எனக்கு அருமையானவர்களே, சுயநீதி உள்ளவர்கள் இலகுல மனம் திரும்ப மாட்டார். இரண்டாவது, மன மேட்டிமை உள்ளவர்கள் தேவோட வார்த்தைக்கு இலகுல மனம் திரும்ப மாட்டார். ஒரு காலத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னது, இதை நான் சிந்திக்க வேண்டிய மனதில் வந்தது, யார் சொன்னது ஞாபகம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பொதுவாக எல்லா பாவத்துக்கும் அடிப்படை பெருமை என்றது. எனக்கு அதை சொன்ன உடனே அந்த நேரத்தில் எனக்கு அந்த வார்த்தையை ஜீரணிக்கிறதுக்கு எனக்கு அதை சரியென்று ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் நான் கஷ்டப்படுறேன். ஆனா பிறகு நான் வாழ்க்கையில போய்க்குள்ள பல காரியங்களுக்குள்ள கடந்து போய்க்கதால் அவர் சொன்னதை கரெக்டா இப்ப நான் ஏற்றுக்கொள்றேன். அநேகமான பாவங்களுக்கு அடிப்படை காரணம் மனம் மேட்டிமை பெருமை. எவட உள்ளத்துல மனமட்டியம் இருக்குதோ அவர்கள் இலகுவில மனம் திரும்ப மாட்டார்கள். எவர்களுக்குள்ள மனமட்டியம் இருக்குதோ இலகுவில தேவனுடைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்ண மாட்டார்கள். உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன், இந்த உலக பிரகாரமாக படித்து பட்டம் பெற்ற ஞானிகளுக்கு ஆண்டவர் இயேசுடைய எளிய சுவிசேஷத்தை சொல்லும் போது ஏற்றுக்கொண்டார்கள். வாட் இஸ் திஸ் சிலுவையும் உபதேசமும் மறைக்கிறது, வாட் இஸ் திஸ் என்ன சொல்ற, நாங்கெல்லாம் படித்து டிகிரி பெற்றிருக்கிறோம், இன்னும் படிப்பெல்லாம் படிச்சிருக்கோம், இப்ப எல்லாம் படிச்சு நீ வந்து வட்டித்து இயேசு மரிச்சாரா உயிர்த்தாரா பாவமா புண்ணியமா வட்டித்து. அவர்களுக்குள்ள இருக்கிற அறிவு, அவர்களுக்கு படிப்பு அடிப்படையில் இருக்கிற மனமேட்டிமை, இந்த எளிய சுவிசேஷத்தை, இந்த எளிய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியல. இவர்களுக்குள்ள மனமேட்டிமை இருக்குதோ அவளுக்குள்ளே மனம் திரும்ப உண்டாவது கடினம். மூன்றாவது காரியம், நான் மனம் திரும்பாமல் போறதுக்கு மூன்றாவது காரியம், சரியான வசன வெளிச்சம் இல்லாததும் ஒரு காரணம். ஆகவேதான் நாம் சரியான இடத்துல இருக்கணும்னு சொல்றேன். சரியான வசன வெளிச்சம் இல்லாத பட்சத்துல நமக்கு மனம் திரும்ப முடியல. என் வாழ்க்கை இப்படி இருக்குது, வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி, இந்த வாழ்க்கை கோணலாக இருக்குன்னு சொல்லி, அந்த இடத்துல வசன வெளிச்சம் வந்து மோதும் போதுதான், ஓஹோ எனக்கு தெரியுது இது கோணல், நான் இருக்கிற நிலைமை தப்பு, இது தவறு என்பதை உணர்வதற்கு, நான் கண்டுகொள்வதற்கு எனக்கு சரியான தேவையான வசன வெளிச்சம் தேவை. ஆகவேதான் வேதம் சொல்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், சொல்லுங்க என் பாதைக்கு வெளிச்சம். எது? உம்முடைய வசனம். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். எனக்கு பாதை காட்டுகிற வெளிச்சம் இல்லாவிட்டால் நான் இருளிலே நடந்து தடுமாறி தள்ளாடி கீழே விழுந்துடும் இல்லையா? அவர் எனக்கு தேவை சரியான வெளிச்சம். நான் மறந்திருப்பதற்கு என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் தேவ வார்த்தையினாலே உணர்த்தப்படும் போது, எனக்கு என் வாழ்க்கையில மறைந்து கிடக்கிற அறியாமல் இருக்கிற சில பாவங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் தேவ வார்த்தையினாலே தொடப்படும் போது, தேவ வார்த்தையினாலே தொடப்படும் போது ஐ ஷுட் ரிப்பன்ட், நான் மனம் திரும்புகிறேன். ஆகவே சரியான வசன வெளிச்சம் கிடைக்காமலும் தன் பாவத்திலே நிலைத்திருக்கிற பாவியும் உண்டு. நீ பிரசங்கிற புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தேன், அங்கே சொல்லப்படுறது தன் பாவத்திலே நிலைத்திருக்கிற பாவியும் உண்டு. ஏனென்றால் அந்த பாவத்தின் மேலே அவளுக்கு இருக்க பற்று, பற்று பிடிப்பு, அதை விட்டுவிட விருப்பம் இல்லை. இயேசு கடவுள்னு தெரியும், எஸ் ஓகே சொல்றேன், ஆனா ஜெபம் பண்றேன், தோசை சப்பா தோத்திரம், ஆனால் குறிப்பிட்ட பாவத்திலே நிலை நின்று கொண்டே இருக்கிற அவர்தான் பேச சொல்றது, தன் பாவத்திலே நிலைத்திருக்கிற பாவியும் உண்டு. முடிவு பயங்கரம். மனம் திரும்புன்றது ஒரு அனுபவம். சரியான வசன வெளிச்சம் இல்லாமலும் நாம் மனம் திரும்பாமல் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நம்முடைய சுயநீதி நம்மை மனம் திரும்பாமல் தடுக்கும், நம்முடைய மனமேட்டிமை மனம் திரும்பாமல் தடுக்கும், சரியான வசன வெளிச்சம் இல்லாமல் நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவைகளை நாம் தவிர்த்து கொண்டால் நாம் மனம் திரும்புவதற்கு இலகு உண்டு. நாம் எங்கேயோ ஏதோ ஒன்றிலும் மனம் திரும்ப வேண்டியதான் இருக்கிறோம். நாம் இன்னும் பூர்ணமாக இன்னும் நாம் இயேசு போல பூர்ணமாக மாறல, இன்னும் தேவன் விரும்புற விதமாக சரியாக பணியப்படவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு அவ்வப்போது அந்த வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்க விரும்புறார். வேதம் சொல்றது, யோவான் சுஜன் சொல்றாரு, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஒருவன் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினான் என்பதற்கு அடையாளம் என்ன? அவன் வாயின் வார்த்தை அல்ல, அவன் வாழ்க்கையின் கிரியை அதை வெளிப்படுத்த. ஒருவன் தன் பின்மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்பும் போது, அல்லது குறிப்பிட்ட பாவங்களிலிருந்து அவன் மனம் திரும்பும் போது, அவன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்றதை வெளிப்படும் போதுதான் நாம் அதை நாம் அக்செப்ட் பண்ண முடியும். அவை வரும் மாய் வார்த்தையினாலே நாம் மனம் திரும்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள், மனம் திரும்புவதற்குரிய வாழ்க்கை, மனம் திரும்புவதற்குரிய கிரியைகள், மனம் திரும்புவதற்கு உரிய செய்கைகள் நம்மளே காணப்பட வேண்டும். எரமியான் கிட்ட தீர்க்க சொல்லும் பொழுது கள்ளத்தனமாக மனம் திரும்பினார்கள். இந்த மனம் திரும்ப சில கள்ளத்தனமாக மனம் திரும்பார், அதையும் தேவன் பாபார். நாம் உண்மையாக மனம் திரும்ப ஏதாவது நாம் மனம் திரும்பணுமா? ஆண்டவரே எனக்கு நீர் வேணும், எனக்கு உங்களுடைய பிரச்சனை வேணும், முதலாவது நான் அதை செய்யும். யாராவது நம் மனதால் ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நாம் நம்பலாம், ஆனா நம்முடைய மனம் வேற எங்கேயோ போயிருக்கலாம், தேவ வழிகளை விட்டு விலகி இருக்கலாம். இன்றைக்கு நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே. கர்த்தர் அந்த தகப்பனை போல நம்ம ஏற்றுக்கொள்ள நமக்காக காத்திருக்கிறார். தூரமாய் போன மகன் தூரமாய் வந்த போது எழுந்து ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தமிட்டு அவன் வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி காலுக்கு பாதரட்சை போட்டு கையில மோதிரம் போட்டு திரும்பவும் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வைத்தார்லவா, அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு திரும்ப வர தகப்பன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். யாவரும் எழுந்திருப்போமா? தேங்க்ஸ்.